வணக்கம். இன்று எழுத்தாளர் புதுமைப்பித்தன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் மேலை சிவபுரி கணேசர் கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் திருமதி ச. வெண்மதி அவர்கள் எழுத்தாளர் புதுமைப்பித்தன் சிறுகதையின் சிறப்புகள் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப. அஜித்குமார் அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கூறிய சமூக விமர்சனமும் நையாண்டியும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட படைப்புகளுக்கு சொந்தக்காரர், தமிழ் எழுத்தாளரும், நவீன தமிழ் இலக்கியத்தின் முன்னோடியாக திகழக்கூடிய சோ. விருத்தாச்சலம் யார் என்று தெரியவில்லையா? நம்ம புதுமை பித்தன் தான். அவர்கள் பிறந்த தினமான இன்று புதுமை பித்தன் அவர்களை பற்றிய பல்வேறு சிறப்பான கருத்துக்களை பகிர மேலை சிவபுரி கணேசர் கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் திருமதி ச. வெண்மதி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் அம்மா.
வணக்கம். புதுமை பித்தன் அவர்களின் பிறந்த தினத்தை கொண்டாடும் விதமாக புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு அடைகிறேன். இவ்வாய்ப்பினை வழங்கியமைக்காக புதுகை பண்பலைக்கும் கவிஞர், சட்டமன்ற பேச்சாளர், பாடகர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர், அடைமொழியாக சொந்த மண்ணின் பெயரை கொண்ட கண்ணனூராருக்கும், அறிவன் என்ற புனைப்பெயரை கொண்ட அஜித்குமார் என்ற என் அன்பு மாணவருக்கும் முதலில் என் நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகிறேன்.
சிறுகதை மன்னன் என்று போற்றக்கூடிய புதுமை பித்தன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று கதையை தெரிந்து கொள்ளலாம்.
புதுமை பித்தன் என்ற புனைப்பெயர் கொண்ட சோ. விருத்தாச்சலம் அவர்கள் April 25, 1906 பிறந்தார். மிகச்சிறந்த தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவர். அவருடைய கதைகள் பெயருக்கு ஏற்றார் போல, அவருடைய புனை பெயருக்கு ஏற்றார் போல புதுமையாக இருக்கக்கூடியது. இவர் ஊர் வந்து பிறந்தது கடலூர் திருப்பாதி புலியூரில். கடலூர் மாவட்டம் திருப்பாதி புலியூரில் பிறந்தவர். மிகச்சிறந்த ஒரு சிறுகதையினுடைய முன்னோடி. அவருடைய சிறுகதைகள் மிகச்சிறந்த இடத்தினை 15 ஆண்டுகள் அவர்களுடைய எழுத்துக்கான தமிழ் எழுத்துலகில் என்றுமே நீங்காத இடம் பிடித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சோ. விருத்தாச்சலம் என்ற இயற்பெயரை கொண்ட புதுமை பித்தன் அவர்கள்,
புதுமை பித்தன் அவர்களது படைப்புகளின் புகழ் பற்றி சொல்லலாமே.
புதுமை பித்தன் அவர்களுடைய படைப்புகள் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா இன்றைய கொடுத்திருக்கக்கூடிய நேரம் போதாது. அவருடைய படைப்புகள் இருக்கக்கூடிய சிந்தனைகள், புதிய புதிய சிந்தனைகள், புரட்சிகரமான சிந்தனைகள், அவருடைய பல வகை சமூக சிக்கல்களை சொல்றாரு, வறுமையினால விளையக்கூடிய இன்னல்களை சொல்றாரு, மூட நம்பிக்கைகளை சொல்றாரு. அவருடைய சிறுகதைகள்ல பொருளற்ற சமூக கட்டுப்பாடுகளை சொல்றாரு. ஒவ்வொரு சிறுகதைகளுமே மிக சிறப்பான சிறுகதைகளாக இருக்கும். பார்த்தோம்னா தெரியும், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், ஒரு நாள் கழிந்தது, கபாடபுரம், சைற்றிரவு, ஆண்மை, கல்யாணி, வேதாளம், மூட்டை பூச்சி, கட்டில், பக்த குசேலா, விநாயகர் சதுர்த்தி, துன்பக்கேணி, மனித எந்திரம், பொன்னாகரம், சாப விமோச்சனம், அகலிகை, இந்த சிறுகதைகள் எல்லாம் நீங்காத இடம் பிடித்திருக்கக்கூடியது. யாருமே சிந்திக்காத ஒரு சிறுகதை.
நீங்கள் கூறுகையில் புதுமை பித்தனின் பல்வேறு சிறுகதைகளை பட்டியலிட்டு கொண்டே போகலாம் போல. புதுமை பித்தன் எழுதியதாக 108 சிறுகதைகள் கணிக்கப்படுகிறது. 48 சிறுகதைகள் மட்டுமே அவரது காலத்தில் வெளியானது என்று குறிப்பிடுகிறார்கள். அத்தகைய முற்போக்கு சிந்தனை கொண்ட புதுமை பித்தன் அவர்களின் சிறுகதையை பற்றி சொல்லலாமே.
புதுமை பித்தனை சொல்லணும்னு நினைச்சோன்னா இவர் வந்து சிறுகதை எழுதுறதுக்காக பிறந்தவர்னு சொல்லலாம். அவருடைய சிறுகதைகள் எல்லாம் நம்ம நினைச்சே பார்க்கல, அந்த அளவுக்கு இருக்கு. தொன்மை கதைகளாக இருக்கக்கூடிய கதைகளை கூட என்ன செய்யறாரு, மாற்று சிந்தனையில சிந்திப்பார். சாப விமோச்சனமாக இருந்தாலும் சரி, அகலிகையாக இருந்தாலும் சரி, முதல் கதையில வந்து என்ன செய்யறாரு, கௌதம புத்தருக்கு சாபம் பெற்று அகலிகை கல்லாகிறார். அகலிகை கல்லாயிருந்தான், மீண்டும் புனிதன் கால்பட்டு ராமன் பாதம் பட்டு மீண்டும் பெண்ணாகிறார். இந்திரனால இந்த சாபம் ஏற்படுது, தெரிஞ்சது நமக்கு. அதே இது என்ன ஆகுது, அக்னி பரீட்சை முடித்து அடுத்த சிறுகதையில அக்னி பரீட்சை முடித்து வர்ற சீதை அப்படின்ன உடனேயே என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த புனிதருடைய கால்பட்டுதான் நாம மறுபடியும் பெண்ணாகணும் அப்படின்னா அது தேவையில்லை, நம்ம கண்ணாவே ஆகலாம்னு சொல்றோம். இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரும். இவ்வாறு இவருடைய கதைகள் எப்படி இருக்கும்னா, புதுமை சிந்தனையாக புதுமை பித்தன் அந்த புனை பெயர் மிக சிறப்பாக பொருத்தமாக இருக்கும். புதுமை பித்தன் எத்தனையோ புனை பெயர்கள்ல எழுதியிருக்காரு, கவிதைகளுக்கு ஒரு புனை பெயர் எழுதியிருக்காரு, நிறைய புனை பெயர்கள் அவர் எழுதியிருந்தாலும் புதுமை பித்தன்கிறது மிக சிறப்பாக பொருந்தக்கூடிய வகையில் இருக்கு. அதே போல வேதாளம், மூட்டை பூச்சி, கட்டில், இதெல்லாம் பேச ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத கற்பனை பண்ணியிருப்பாரு. அதே போல இன்னொரு ஒவ்வொரு சிறுகதையுமே சொல்ல முடியும். பொன்னாகரம் விவாதத்துக்குரியது, பொன்னாகரம் சிறுகதை. அந்த சிறுகதை அவருடைய காலகட்டத்துல எழுதப்பட்ட காலகட்டம் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புக்குள்ளானது. என்னடா பொன்னாகரம் பொன்னாகரம் பேசுறீங்க, அந்த பெண்ணுக்கு தன்னுடைய கணவனை காப்பாற்றுவதற்காக இன்னொருத்தனுடைய ஆசைக்கு இணங்குகிறாள் அப்படின்னு சொன்னா இங்க எங்க கற்பு இருக்கு அப்படின்னு பேசுவாரு. எது கற்பு, உடல் சார்ந்ததா இல்ல மனம் சார்ந்ததாங்கிறது. அதே போல துன்பக்கேணி, எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மனித மனங்களில், அந்த மனித மனங்கள்ல இருக்கக்கூடிய அந்த காமத்தினை துன்பக்கேணியில சொல்லுவாரு. யார் ஒருவன் இலங்கையில இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சியா கதைய கொண்டு போயிருப்பார். அந்த கதையில அந்த துன்பக்கேணியில தன்னை மானபங்கம் செய்த அந்த முதலாளிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவன் தன்னுடைய மகளையும் அப்படிங்கும் போது அந்த உறவை என்ன, அந்த உறவு என்ன, தாய் பிள்ளை, அந்த உறவு என்ன, அங்க கேள்விக்குறியாக அந்த அவனை என்ன பண்றா அப்படின்னா கொலை செய்ததான். அந்த கதையில அந்த தாயினுடைய மனநிலைய மிக சிறப்பாக சொல்லியிருப்பாரு. அதே போல இந்த கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் மிக சிறப்பா இருக்கும். அப்பப்பா இந்த மனிதர்களோட வாழவே முடியாதுடா, தள்ளி இருந்து வரத்த வேணாலும் கொடுக்கலாம், ஆனா கிட்டத்துல அவங்க கிட்டத்துல போய் மனிதர்களோட மனிதர்களா வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு கடவுளே திருப்பவும் போயிடுறதா சொல்லியிருப்பாரு. அவருடைய அவருடைய கதைகள் எல்லாம் தொன்ம கதைகளையும் தொட்டு பார்க்கும் புதிய கோணத்தில். அவருடைய கதைகள் ஒவ்வொன்றுமே புரட்சியான சிந்தனைகளை, மாற்று சிந்தனைகளை, அதே நேரத்துல சமூகத்துல நடக்கக்கூடிய சமூக சிக்கல்களையும் அந்த கதையில அவர் கொண்டு வருவாரு. அவருடைய ஒவ்வொரு சிறுகதைகளும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு சிறுகதைகளுமே படிக்க வேண்டியது. இந்த ஆண்மை சிறுகதைகள்னா இன்னும் நமக்கு அந்த குழந்தை திருமணம், குழந்தை திருமணம் நடக்குது. அந்த குழந்தை திருமணத்துல சீர்வரிசை சரியா கொடுக்க முடியாததுனால அந்த பெண் அந்த தன்னுடைய தாய் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுறா. அந்த ஆண் அவனுடைய வீட்டிலே இருக்கான். இப்படி இருக்கும்போது பருவமடைந்த தன்னுடைய மனைவிய யாருக்கும் தெரியாம பார்க்க வரா இவ வந்து கருவுறான். இந்த சூழ்நிலையில அந்த பெண்ணை தப்பா ஊர் உலகமே சொல்லுது. இவ வாய மூடிட்டே இருக்கான் தன்னுடைய பெற்றோருக்கு பயந்து. இவ என்ன செய்யறா, தன்னுடைய கணவனே இப்படி ஏத்துக்காம போயிட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு திட்டு பிடித்த நிலையில ஊருக்குள்ள சுத்துவான். அதை பார்த்த உடனேயே ஆகா நம்மளால தானே நம்மளுடைய மனைவி இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு திரும்பவும் உலக அந்த தன்னுடைய பெற்றோரையும் எதிர்த்து தன்னுடைய மனைவியை சேர்ந்து வாழக்கூடிய நிலை. இதுதான் தான் ஆண்மை அப்படிங்கறது. ஆண்மைங்கிறது எது, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய நம்பி வந்தவர்களை, தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குடும்பத்தையும் பேணி காப்பதுதான் அப்படிங்கறத அந்த ஆண்மைங்கிற சிறுகதையில சொல்லியிருப்பாரு. அதே போல கல்யாணி, கல்யாணி சிறுகதையும் கல்யாணிங்கிறவ இரண்டாவது மனைவி அவர் தான். அந்த ஊர்ல இருக்கவன் என்ன செய்யறான், இன்னொருத்தான் அந்த பொண்ண விரும்புறான். என்ன செய்ய, நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அவளுக்கும் அவன் மீது விருப்பம் இருந்தாலும் இல்ல கிடையாது நான் வரல அப்படிங்கிறத சொல்றான். எதையுமே சமூகத்துல நடக்காத நிகழ்வுகளையே சொல்லல. தைரியம் அவருடைய சிறுகதைகள்ல இருந்தது, அந்த புரட்சி மனப்பான்மை இருந்தது. அவருடைய கருத்துக்கள்ல அவர் சொல்ல வந்த கருத்துக்களுக்கு எங்கேயுமே அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை, சொல்ல வந்த செய்தியை சொல்றாரு. அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கு. சிறுகதை மன்னன் என்று போற்றுவதற்கு இதுவே ஒரு காரணமாக இருக்கு அப்படிங்கிறத.
புதுமை பித்தன் அவர்களின் சிறுகதை சிந்தனை துளிகளின் சிறப்புகள் பற்றி சொல்லலாமே.
சிறுகதைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சிறுகதையிலுமே இந்த மனித எந்திரம், நாசக்கார கும்பல், இந்த சிறுகதையாக இருந்தாலும் சரி, பக்த குசேலா, விநாயக சதுர்த்தி, இதெல்லாம் புராண கதைகளாக பெயர்கள் இருக்கும். ஆனா செய்திகள் எல்லாம் எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சமூகத்தினுடைய செயல்களை, அவலங்களை, மூட நம்பிக்கைகளை, பழக்க வழக்கங்களை மிக சிறப்பாக சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதையும் அவருடைய குறிப்பிட வேண்டிய சிறுகதைகளும் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொருவரும் நிச்சயமாக படிக்க வேண்டிய சிறுகதையும் பார்த்தோம்னா கபாடபுரம், கைத்திரவு, கல்யாணி, வேதாளம், ஆண்மை, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், அகலிகை, சாப விமோச்சனம், பக்த குசேலா, விநாயகர் சதுர்த்தி, மனித எந்திரம், இப்படியான சிறுகதைகளை நிச்சயமாக படிக்கணும். அவருடைய சிறுகதைகள் போல ஒரு முற்போக்கான சிந்தனைகளை உடைய சிறுகதைகளை, ஒரு புதுமையான சிறுகதைகளை இன்னும் நாம பார்க்க முடியல அப்படிங்கறதுதான் உண்மை. அதனாலதான் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுகிறார் அப்படிங்கிறதை நாம பார்க்க முடியுது. அவருடைய சிறுகதைகள் மணிக்கொடி காலத்தினுடைய 1933 தொடங்கிய மணிக்கொடி இதழ்ல, மணிக்கொடி காலத்தில் இவருடைய சிறுகதைகள் மிகச் சிறப்பாக இடம்பெற்றது. மணிக்கொடி காலத்திலேயே மிகச்சிறந்த ஒரு சிறுகதை ஆசிரியராக இருந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம புதுமைப்பித்தன் அவர்கள். அவருடைய சிறுகதைகள்ல வந்து எந்தெந்த புத்தகங்கள்ல நாளிதழ்கள்ல வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுதந்திர சங்கு, ஊழியன், தமிழ்மணி, ஜோதி, கலைமகள், தினமணி, ஆண்டு மலர் போன்ற இதழ்கள்ல வந்து இவருடைய படைப்புகள், சிறுகதைகள் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். மொழிபெயர்ப்பு, 50 சிறுகதைகளை இவர் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். 50 மேற்பட்ட தமிழ்நாட்டின் மாப்பாசான் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு இவருடைய சிறுகதைகளும் இருக்கும், அவருடைய சிறுகதைகள்ல மொழிபெயர்ப்புகளும் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். யார் யாருடைய சிறுகதைகள் இவர் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய சிறுகதைகளை மொழிபெயர்த்திருக்காரு. எப்போதும் வள்ளுவர், நம்ம பாரதியார் சொல்றது போல பிற நாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்தல் வேண்டும், அது போல இவர் என்ன பண்றாரு, பிற மொழியில் இருக்கக்கூடிய சிறுகதைகளையும் நமக்கு மொழிபெயர்த்து தந்திருக்காரு. வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய சிறுகதை, ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சனுடைய சிறுகதை, எட்கர்டு ஆலன் போவினுடைய சிறுகதை, ஹென்ரிக் ரிப்சன் போன்றவர்களுடைய சிறுகதையா இருந்தாலும் சரி, எட்கர்டு ஆலன் போ சிறுகதைகளினுடைய தந்தை என்று போற்றப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள். நமக்கு தமிழ் மொழியை பொறுத்த மக்கள் புதுமை பித்தன் தான் சிறுகதையின் மன்னன் என்று அழைக்கப்படக்கூடியவர். அப்படி அவருடைய சிறுகதைகள் மொழிபெயர்ப்பும் இடம்பெற்றது. மொழிபெயர்ப்பு எப்போதுமே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. பிற மொழியில் இருக்கக்கூடிய புதிய சிந்தனைகள், மாற்று சிந்தனைகள் அப்பதான் நம்மளுடைய மொழிக்கு வரும் வளம் சேர்க்கும் அப்படிங்கிறதுக்காக. அதே போல இவருடைய கவிதைகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 15 மேற்பட்ட கவிதைகள் இருந்துட்டு. முதல் கவிதை வந்து திரு ஆங்கில அரசாங்க தொண்டரடி புதியாழ்வார் வைபவம், 1934 திரு ஆங்கில அரசாங்க தொண்டரடி புதியாழ் வைபவம். இவருடைய கவிதைகள்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தன்னுடைய நண்பர் சுதம்பர ரகுநாதனுக்கு கடிதமாக, தென்பா வடிவுல கடிதமாக எழுதப்பட்டது போல. இவர் இறந்த பின்னாடிதான் அவருடைய 15 கவிதைகளும் வெளியிடப்பட்டது. இவருடைய 15 கவிதைகளும் இவர் இறப்புக்கு பின்புதான். அதே போல மூணா அருணாச்சலமே மூடா அப்படிங்கிற ஒரு கவிதையை எழுதியிருப்பாரு. என்னன்னா இவருடைய கவிதைகளுடைய சிறப்பு சிறுகதையில தான் இவருடைய மிகச்சிறந்த ஒரு ஆளுமை தன்மையை நம்ம பார்க்க முடியுது. கவிதைகள் அப்படிங்கும் போது தன் நண்பருக்கு எழுதிய ஒரு வெண்பா வடிவ கடிதங்களாகத்தான் நம்ம பார்க்க முடியுது. அடுத்த அரசியல் புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தனா 4 அரசியல் புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அரசியல் புத்தகங்கள் வந்து பாசிஸ்டர் ஜடாமுனி முசோலினி அவர்களுடைய வாழ்க்கை பத்தி, பாசிஸ்டர் ஜடாமுனியும் பக்தி சர்பார் அப்படிங்கிறதுல ஹிட்லருடைய வாழ்க்கை, ஸ்டாலினுக்கு தெரியும், அதிகாரம் யாருக்கு அப்படிங்கிற 4 அரசியல் புத்தகங்களையும் அவர் வந்து எழுதியிருக்காரு. இவர் பல்வேறு சிறப்புகளை கொண்ட புதுமை பித்தன் அவர்களுடைய சிறுகதையாக இருந்தாலும் சரி, மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, அரசியல் புத்தகங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் படைப்புகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கான தனித்தன்மை, ஆளுமை தன்மை ஒவ்வொரு படைப்புகளிலுமே விளறியதை நாம் பார்க்க முடியுது.
பல்வேறு புதுமையான மாறுபட்ட சிந்தனையில் அனைவரையும் கவரக்கூடிய பேச்சு வழக்கில் சிறுகதைகளை எழுதியிருப்பார். அந்த வகையில் புதுமை பித்தன் அவர்களது சிறுகதைகளிலே உங்களை கவர்ந்த சிறுகதைகள் பற்றி சொல்லலாமே.
எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சிறுகதைன்னு பார்த்தோம்னா எனக்கு சாப விமோச்சனமும் அகலிகையும் தான். ஒரு பெண்ணினுடைய மனநிலைய மிக அழகா இதுக்கு மேல சொல்லவே முடியாது. ஒரு பெண்ணினுடைய மனநிலைய ஒரு பெண்ணே சொல்றதை விட ஒரு பெண்ணினுடைய மனநிலையை ஒரு ஆண் சொல்வது மிக சிறப்பா இருக்கும். அதே போலதான் நமக்கு தெரிந்த கதையினாலும் அதை மீண்டும் ஒரு முறை சொல்றேன். கௌதம புத்தரும் அகலிகையும் வனத்துல தவ வாழ்க்கையில் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அகலிகை வந்து அகலிகை கண்டவர்கள் கல்லு கூட காமுறும் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவு ஒரு அழகு அகலிகை வந்து அப்படிங்கிற இந்திரனுக்கு என்னன்னா அகலிகை மீது ஒரு கண்ணன். இந்திரன் எப்படியாவது அகலிகை அடைந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி இருக்கும் போது என்ன செய்யறான், என்ன ஒரு யோசனை வருது, இவனை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னா என்ன என்ன வழி செய்யலாம் நான் அப்படிங்கிறத யோசிக்கிறான். அப்படி இருக்கும்போது முனிவர் என்ன செய்வாரு, அதிகாலை எழுந்து காலை கடன்களை முடித்து நீராடி வந்து தவத்துல ஈடுபடுவார். அதனால என்ன செய்யறான், ஒரு 2 மணிக்கெல்லாம் அதிகாலையில 2 மணிக்கெல்லாம் சேவல் வடிவம் எடுத்து வந்த இந்திரன் என்ன செய்யறான், கூவி எழுப்பு விடுறான் முனிவரை. இவரு என்ன பண்ணிடுறாரு, சேவல் கூவிடுச்சு சரி நாம எழுந்திருச்சு ஆத்துக்கு போயிடலான்ட்டு கிளம்பி போயிட்டாரு. ஆத்துக்கு போனவரு என்னடா இன்னும் சரியான நேரம் வரல போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர்றாரு. திரும்பி வர்றவருக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா காரணம் என்னன்னா தன்னுடைய வடிவத்துல அங்க இந்திரன் இருக்கான், இது அகலிகைக்கு தெரியல. இவன் என்ன செய்யற, தன்னுடைய கணவன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது கடுமையான கோபம் முடிவரு, என்ன காரியம் செய்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனை ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா. தேவர் என்ன பண்றா, நீ என்ன காரியம் பண்ணிட்ட, உனக்கு வந்து நீ கல்லா போ, ஒரு புனிதருடைய கால் பட்டுதான் அதுக்கு விமோசனமும் கொடுக்கப்படும், புனிதருடைய கால் பட்டுதான் நீ மீண்டும் பெண்ணா வாங்கிட்டு என்ன செய்யறது, கல்லாவே மாறியதான். அப்படி இருக்கும் போது பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் ராமன் அந்த வழியில வரும்போது கால் பட்டு மீண்டும் பெண்ணாகிற. இப்படி இருக்கும்போது அடுத்த கதையில என்ன பண்றாரு, இந்த பெண்ணாக மாறிய இந்த அகலிகை வந்து பேசணும் இல்லையா, தன்னுடைய கருத்தை எங்கேயுமே பேச முடியாது, பெண்ணுக்கு எங்கேயுமே பேசுவதற்கு உரிமை மறுக்கப்பட்ட நிலையில அவ சொல்றா, அவ கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், நானாவது பேதை இல்லையா, நான் வந்து ஒரு பேதை பெண், ஆனா நீ அப்படி கிடையாது, முக்காலமும் உணர்ந்த ஒரு முனிவன், உனக்கு 3 காலமும் தெரியும், முக்காலத்தையும் உணர்ந்திருக்க. அப்படி இருக்கும் போது இந்த சேவல் வடிவத்தில் வந்தவர் ஒரு மனிதனா இல்ல சேவலான்னு கூட தெரியாம ஒண்ணு போயிட்ட இல்லையா. கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், பேதை பெண், அவளை வந்து ஒண்ணும் தெரியாதவ பேதைன்னு சொல்லி என்னை ஒதுக்கிறது சரி, அதை எல்லாமே நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீ எல்லாம் தெரிந்திருந்தும் நீ ஏன் வந்து அது இந்திரனா சேவலான்னு கூட தெரியாம விடிஞ்சிருச்சா விடியலையான்னு கூட தெரியாம நீ போயிருச்சு அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறா, அவ கல்லா போறான். அடுத்த கதையில என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமனுடைய பாதம் பட்டு மீண்டும் பெண்ணாகிறா. பெண்ணாகி வந்துகிட்டே இருக்கும் போது சீதையோட பேசுறான், சீதை பேசிட்டு வர்றான், ரெண்டு பேரும் கலந்து உரையாடிக்கிட்டு வர்றாங்க. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான், கடிகை கேக்குறான். வேற ஒண்ணு இல்ல, என்னாச்சுன்னா ராவணன் வந்து என்னைய தூக்கிட்டு போயிட்டான், இங்க அத்தனை ஆண்டுகள் காலம் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, இங்க வந்து இவன் நான் கற்புத்தன்மையோட இருக்கனா தூய்மையாக இருக்கனா அப்படிங்கிறதுக்காக, எனக்காக இல்ல ஊருக்காக இந்த உலகத்துக்காக நாட்டுக்காக நான் ஒரு மன்னனா இருக்க போறேன், என்னுடைய மனைவி வந்து எல்லா நிலைகளும் உயர்ந்தவளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அக்னி பரீட்சை வச்சாரு அப்படின்னு. எவ்வளவு ஒரு ஒரு கொடூரமான ஒரு நிலை, யாருக்கு யார் வித்தியாசம் இல்லை. இப்ப ஒரு முனிவராக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, இல்ல அவர் அவதார புருஷனாகவே இருந்தாலும் சரி, பெண் மீது ஏற்படுகின்ற களங்கம் அவளுடைய உள்ளம் சார்ந்த உடல் சார்ந்த ஒரு களங்கமாகவே அவளை எப்போதுமே ஒதுக்கப்படுகின்ற நிலையை சொல்றாரு. அவள் சபிக்கப்பட்டவளாக அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. ஏன்னா ராவணனுக்கு இதுவும் தெரியாம இல்ல, ராமன் அவதார புருஷனுக்கும் தெரியும், ராவணனுக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணினுடைய அனுமதி இல்லாம தூக்குனான்னா தொட்டான்னா என்ன ஆகும், அவனுடைய தலைகள் சிதறி இறப்பான் அப்படிங்கிற ஒரு சாபம் பெற்றிருந்தான். ஈஸ்வரனே வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, உன்னுடைய தவ வலிமையை கண்டு உனக்கு என்னுடைய பெயரை நீ சேர்த்துக்கோன்னு சொல்லி ராவணேஸ்வரன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தன், சிவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பக்தன், எந்த பெண்ணையும் தனி, அதுவும் ஒரு பெண்ணாலதான் ஏற்பட்டுச்சு, அது தனி விஷயம். இருந்தாலும் என்ன ஆகுது, அந்த மண்ணோடதான் பேர்த்துக்கிட்டு போவான்னு சொல்லுவான். ஆனாலும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஊர் உலகத்திற்கு அவள் களங்கமற்றவள்ங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணமாக இருக்கு. உடல் சார்ந்த ஒரு நிலை அவள் வந்து என்னைக்குமே என்ன செய்யல, ராவணனும் சரி சீதையும் சரி யாரும் வந்து என்ன செய்யல, தன்னுடைய ஒழுக்க நிலையிலிருந்து மாறல. ஆனாலும் என்ன செய்யுது, இந்த சமூகம் ஒரு நோக்கத்துல அந்த பெண்ணை பார்ப்பதனால இந்த அக்கினி பரீட்சையானது ராமனால் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு. இதை கேட்ட உடனேயே என்ன செய்யறா, ரொம்ப வருத்தப்படுறான். சே இவ்வளவுதானா, இந்த ஒரு புனிதருடைய கால்பட்டுதான் நான் வந்து மறுபடியும் பெண்ணாகணுமா இல்லையா? ஒரு மனைவியை நம்பாதவன், ஒரு மனைவியை நம்பணும் இல்லையா, தன்னுடைய மனைவியை நம்பாதவனுக்கு அவரு அப்படிப்பட்ட ஒரு புனிதருடைய கால்பட்டுதானாடா நான் மறுபடியும் வரணும், இல்ல நான் வந்து என்ன செய்யறேன், மறுபடியும் நான் கல்லாவே போறேன் அப்படின்னு. இந்த கதையில நாம வந்து இவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஏன்னா உலகம் அப்படிதான் சொல்லு, பேதைன்னு சொல்லும் பெண்ண, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதவன்னு. ஆமா நான் ஒன்னும் தெரியாதவதான் அப்படிங்கறத அதையும் சொல்லுவாரு. அதே நேரத்துல அடுத்து கேள்வி கேட்பாரு முடிவர்கிட்ட, நீ தாண்டா முக்காலமும் உணர்ந்தவனாயிருச்சு, உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அப்படி இருக்கும் போது உனக்கே தெரியல எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறான் இல்லையா. ரெண்டுமே இவருடைய கேள்விகள் மிக சிறப்பாக அதுல சொல்லியிருப்பாரு. அதே போல இந்த அடுத்த கதையிலையும் சரி என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, நான் மறுபடியும் கல்லாவே இருக்கேன், இது எனக்கு வந்து பெரிய ஒரு இதாக இல்லை, கல்லாவே இருக்கேன். ஏன்னா சீதைக்கே இப்படி ஒண்ணு மனிதன் இல்ல முக்காலமும் உணர்ந்த முனிவன் இல்ல அவதார புருஷன் ராமன், யாராக இருந்தாலும் என்னை பார்க்கின்ற விதமும் கண்ணோட்டமும் அவளுக்கு வைக்கின்ற பரிச்சையும் அக்னியோடு இருக்கு இல்லையா. அவளுக்கு இருக்கக்கூடிய சாபமும் அவளுக்கு கிடைக்கக்கூடிய விமோச்சனமும் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்கு அப்படிங்கிறத மிக சிறப்பாக அந்த கதையில சொல்லியிருப்பாரு. அவருடைய கதைகள்ல இன்னும் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும்னா ரொம்ப எகத்தாளமா கேலியா கிண்டலா, இறைவனே வேணாண்டா இவங்களோட வாழவே முடியாதுடா, நாம பாட்டு என்ன பண்ணுவோம், பேசாம அவங்களுக்கு தண்ணி நின்று நம்ம வரத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிற நிலைய சொல்லியிருப்பாரு. அதே போல துன்பக்கேலியெல்லாம் இன்னும் ஒரு ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு பெண்ணினுடைய உணர்வுகளையும் வெகு சிறப்பாக சொல்லியிருப்பார். அதாவது பாதிக்கப்படக்கூடிய பெண்களினுடைய உணர்வுகளை மிக சிறப்பா, இப்ப இடையில வந்த ஒரு படத்துல கூட ஒரு ஒரு கதை, ஒரு சிறு குழந்தை இல்லையா, எத்தனை கதைகள் இருந்தாலும் சரி எத்தனை திரைப்படங்கள் வந்தாலும் சரி பெண்களுக்கான அநீதிகள் தொடர்ந்துகிட்டேதான் இருக்கும் அப்படிங்கறத அப்பவே அவர் கதையில சொல்லிட்டார். தேயிலை தோட்டத்துல ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான அப்படி இருக்கும் போது அந்த உறவு நிலையை நம்ம என்ன சொல்றோம், தாய் தந்தை தான். அதே நிலையில மாறும் போது எப்படியாக இருந்தாலும் அது ஒரு ஒரு மானபங்கப்படுத்தப்பட்ட ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, அடுத்த நிலையில இருக்கக்கூடிய அவளுடைய பிள்ளை என்னவாக இருக்கணும், பிள்ளையா தானே இருக்கணும். அப்படி இல்லாத நிலைய அந்த பெண்ணுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை அங்க பெண் வந்து ஒரு காம பொருளாதான் பார்க்கப்படுறா அப்படிங்கறத சிறப்பாக அந்த கதையிலே சொல்லி அருத்தும் பற்றிய பொன்னாகரம் மிக சர்ச்சைக்குரியது. ஒவ்வொரு சிறுகதையுமே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க மாதிரி இருக்கும், திரும்ப திரும்ப அதை அசைப்போட வைப்பாரு. அவருடைய சிறப்பே அதுதான், அந்த கதைகளை திரும்ப திரும்ப நம்ம அசைப்போட வைப்பாரு. அந்த கணவன் வந்து சரியில்லாதவன் தான், நல்லது கிடையாது. ஆனா என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவனை எப்படி நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறத ஒரு மனிதாபிமானத்தோட அவனுடைய கடுமையான வறுமை, அந்த கடையில இருக்கக்கூடியது வறுமை, அந்த வறுமையினால விளையக்கூடிய இன்னல், இந்த வறுமையை எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கிறது இந்த சமூகம், ஒரு பெண்ணினுடைய வறுமை நிலைய எப்படி எல்லாம் தன்னுடைய கணவன் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா அவ அந்த இக்கட்டான சூழ்நிலையையும் இந்த உலகமானது எப்படி எல்லாம் அந்த பெண்ணை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பொன்னாகரத்தை பேசினாரு. சர்ச்சைக்குரிய ஒரு சிறுகதைன்னு கூட நம்ம அதை பார்க்க முடியும். ஆனா படிக்க வேண்டிய ஒண்ணு. அதே போல வேதாள மூட்டை பூச்சி கட்டன் இதெல்லாம் கதை சொல்லுகின்ற நிலையாக அவர் கதை எழுதியிருந்தாரு. ஒவ்வொரு சிறுகதைகளுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் கழிந்தது. இதெல்லாம் அவருடைய சிறுகதைகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல். ஏன்னா யாருமே அதை எட்ட முடியாத ஒரு தொலைவுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
புதுமை பித்தன் பிறந்த தினத்தில் அவர்களை பற்றிய பல்வேறு சிறப்பான கருத்துக்களை புதுகை பண்புடைய நேயர்களுக்காக சிறுகதை மன்னனின் சிறு கதைகளையும் கேட்டு மகிழும் சிறப்பான தருணத்தை கொடுத்த கவிஞர் பேராசிரியர் திருமதி சா வெண்மதி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
புதுகை பண்பலைக்கும் என்னுடைய நன்றிகளை மீண்டும் உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை எழுத்தாளர் புதுமை பித்தன் சிறுகதையின் சிறப்புகள் குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் மயிலிச்சிவபுரி கணேசர் கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் திருமதி ச வெண்மதி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 எனலும் புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.